SBS தமிழ்.
நியூ சவுத் வேல்ஸ் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவின் பல பாகங்களிலும் காட்டுத்தீ பரவலாக எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தீயணைப்பு படை வீரர்கள் இயங்கினாலும் தன்னார்வ தீயணைப்பு வீரர்கள், வாலண்டியர் ஃபயர் சர்வீஸ் வீரர்கள் பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். எமது சமுதாயத்திலிருந்து ஒருவர் ஈடுபட்டிருக்கிறார். அவர் சின்னி நேர்களுக்கு அறிமுகமானவர். அவர் பல நிகழ்ச்சிகளிலே ஒலி அமைப்பு செய்து கொடுப்பவர். அநேகமான நிகழ்ச்சிகளுக்கு மிகவும் மலிந்த விலையிலே அவர் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் இன்று சந்திக்கிறோம். வணக்கம் ரஞ்சித்.
வணக்கம் ஐயா.
நீங்கள் சேவை மனப்பான்மை கொண்டவர் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் பல நிகழ்ச்சிகளில் உங்களுடைய சேவையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். தன்னார்வ தொண்டராக ரூரல் ஃபயர் சர்வீஸிலே இணைய வேண்டும் என்ற சிந்தனை, அந்த நோக்கம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு?
ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சிட்டி லைஃபை விட்டு கொஞ்சம் ரூரல் லைஃபுக்காக டியூரல் சைடு வந்தோம். நாம வந்து அந்த ஃபஸ்ட்டு சம்மர் அப்போ ஒரு 2-3 வாலண்டியர்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. நம்ம இருக்க ஏரியா புஷ் அப்படிங்கிறனால நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம், நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறக்காக டோர் நாக்கிங் மாதிரி வந்தாங்க. வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, எது பண்ணுவீங்க அப்படின்னு. எனக்கு அப்போ ஒன்றும் பெருசாக தெரியல. அவங்க எல்லாருமே வந்து வாலண்டியர் ஃபயர் ஃபைட்டர்ஸ், ஆர்எஃப்எஸ், ரூரல் ஃபயர் சர்வீஸ் மெம்பர்ஸ். அப்போ வந்து நான் இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கோம், எங்களுக்கு இது ஒன்றும் தெரியல அப்படின்ன உடனே அவங்களே உட்காந்து எங்களுக்கு ஒரு எஸ்கேப் பிளான் ஒன்று போட்டு கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஃபயர் டேஞ்சர் அப்படின்னா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி செக்யூர் பண்ணி வச்சுக்கணும், இந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற வாட்டரை நம்ம எப்படி தீ அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொன்னாங்க. அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது நமக்கு. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்துட்டு கேப்டன்கிட்ட செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம், ஏன்னா நான் இன்றைக்கி வாலண்டியர் ஆகிறேன்னா நாளைக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு இது கிடையாது. தே டீல் வித் டேஞ்சர், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஒர்க் பண்ணுறனால அவங்க சொன்னது வந்து இதுக்கு நிறையா ஒரு ஃபிட்னஸ் செக், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, நீங்கள் டெக்னிக்கலையும் குவாலிஃபைடாக இருக்கணும், அதுக்கு ட்ரைனிங் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த சம்மர் சீசனில் அவங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சம்மர் முடிஞ்ச உடனே அவங்க கேப்டன் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணார்.
உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது 2016 இருக்குமோ?
3 வருஷம் முன்னாடி,
கரெக்ட். அது விரிவாக பேச முன்னாடி உங்களுடைய பின்னணி, அதாவது நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய உடல் உழைப்பில் தங்கியவர்கள் இல்லை, நீங்கள் ஒரு கணினி நிபுணர்.
கணினி நிபுணர், ஆமாம், மேஜை வேலை நம்மளது. பட் ஃபிசிக்கலாக ஓரளவுக்கு ஆக்டிவாக தான் இருக்கேன் நான். ஸோ முடியும் போதே உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஐ மேட் திஸ் சாய்ஸ்.
நீங்கள் சொன்ன அந்த டியூரலில் இருக்கின்ற பெரிய நிலப்பரப்புள்ள வீட்டை வாங்கிய பின்னர் உங்களது வீட்டில் அல்லது சுற்றுப்புறத்தில் ஏதாவது காட்டுத்தீ வந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது?
அந்த வருஷம் வரல, பட் அதுக்கு அடுத்த வருஷம் பக்கத்து ஏரியாவில் வந்துச்சு. பட் அது எங்கள் ஏரியாக்குள்ள வரக்கு முன்னாடியே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க.
சரி, காட்டுத்தீ உங்கள் வீட்டிற்கு அருகில் வருவதற்கு முன்னரே இந்த தீயணைப்பு படையில் சேர வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு வந்துவிட்டது?
உண்மை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி.
அப்போ என்ன செய்தீர்கள்?
அப்புறம் அந்த கேப்டன் எனக்கு கூப்பிட்டு பேசினப்போ, ஆமாம், எனக்கு இன்னும் ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க வந்து நெக்ஸ்ட் அந்த ட்ரைனிங் எப்போ இருக்குன்னு பார்த்தாங்க. அது 4-5 மாதம் கழிச்சு தான் அந்த ட்ரைனிங் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்களை ட்ரைனிங்கில் என்ரோல் பண்ணிடுறோம், பட் நீங்கள் வந்து அது வரைக்கும் ஸ்டேஷனில் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வீக் டேஸ் ஆஃபீஸ் ஜாப், வீக்கெண்ட்ஸ் என்னோட செகண்ட் ஜாப், போக என்னால் முடிஞ்ச டைம் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் போய், இது ஃபயர் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க வந்து காட்டுத்தீ மட்டும் பார்க்குறவங்க இல்லை. இப்போது ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதில் ஒரு ஃபயர் இருந்தது அப்படின்னா கூட ஃபஸ்ட் ரெஸ்பாண்டிங் யூனிட்டில் இவங்களும் ஒருவர்.
மரத்து மேலே பூனை மாட்டிக்கிட்டால் கூட
அதுக்கு வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ அப்படிங்கிற ஒரு டீம், அவங்க வேறு, தே ஆர் பெய்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். பட் இவங்க வந்து அழைக்கலாம், ரூரலில் இருந்தால் அந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ கிடையாது. ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ வெல் பாப்புலேட்டட் ஏரியாவில் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ இருக்குது, பட் வெளியில் போக போக ரூரல் ஃபயர் சர்வீஸ் மட்டும்தான். ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. புஷ் ஃபயர் ஃபைட்டர் அப்படிங்கிறது அதில் ஒரு அங்கம் மட்டும், பட் இதிலிருந்து ஸ்ட்ரக்சரல் ஃபயர் நிறைய லெவல்ஸ் இருக்குது.
அப்போ உங்களுக்கு ட்ரைனிங் முன்னாடியே நீங்கள் அங்கே போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பரிச்சயமாக
நின்று பார்க்கறது கிடையாது. அந்த ட்ரக்ஸ் வெளியில் போயிட்டு வந்தது அப்படின்னா அந்த ட்ரக்ஸை க்ளீன் பண்ணுறது, அந்த ட்ரக்ஸை ரீஃபில் பண்ணுறது, தண்ணி வாட்டர் டேங்கில் இது பண்ணுறது, நாசில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற ஹோசஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து எந்த வேலையும் இங்கே தனியாக பண்ணுறதில்ல, தி ஆல்வேஸ் பேர் யூ வித் சம்மன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் மாதிரி. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து புக்கில் படிக்க முடியாது, அந்த வே ஆஃப் எஜுகேஷன் நம்மளுக்கு இன்னும் பிடிச்சிருந்தது. ஏன்னா திஸ் ப்ரிப்பேர்ட் மீ ஃபார் மை கோர்ஸ், அந்த ட்ரைனிங்க்கு.
அந்த ட்ரைனிங் அப்ப 5 மாதம் கழித்து நீங்கள் அந்த அந்த பயிற்சிக்கு போனீங்க. அந்த பயிற்சி எத்தனை நாள் நடந்தது, எங்க நடந்தது?
வந்து ஒரு 3 வாரம் வீக்கெண்ட்ஸ் மட்டும் நடந்தது. அதுல வந்து 3வது வாரம் நம்ம போகும்போது ஒரு பரீட்சை வச்சாங்க. அந்த 3 வாரம் நடந்த இது, அதுல குவாலிஃபை ஆன உடனே ஒரு புஷ் ஃபயர் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அது கொடுத்தா டசன்ட் மேக் யூ எலிஜிபிள் டு கோ ஃபைட் ஃபயர்ஸ். ஒவ்வொரு பிரிகேட்லையும் ஒரு சீனியாரிட்டி வரணும். அந்த கேப்டன் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புறது சேஃப் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணால் யூ கான் கோ. ஸோ சேஃப்டி தான் முதல்ல. சேஃப் என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்மளையும் அனுப்ப மாட்டாங்க. இஃப் தே திங்க் ஐ எம் நாட் சேஃப், தே ஓன்ட் டேக் மீ. அந்த மாதிரி ஒரு கட்டாயம் அங்கே.
அந்த பயிற்சியில உங்களுக்கு என்னெல்லாம் பயிற்றுவித்தாங்க? உண்மையான தீ அணைக்கிற பயிற்சி இருந்ததா அல்லது?
உண்மையான தீ அணைக்கிறது இல்லை, பேசிக் ப்ரோட்டோகால்ஸ். ஒரு ஃபயர் கால் எப்படி பண்ணுவாங்க, அதில் என்னென்ன கிரேட்ஸ் இருக்கு, ஃபயர் எதனால் வருது, எப்படி அணைக்கலாம், அணைக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இந்த மாதிரி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். அப்புறம் ஒரு 3வது வாரம் போகும்போது அவங்களே ஒரு பழைய காரை எரித்து நீங்கள் போய் அணைங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு வீட்டில் வந்து அந்த டைமில் தான் வந்து அந்த குப்பையெல்லாம் சேர்த்திட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதையும் நாங்கள் போய் எரிக்க மாட்டோம், பட் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்போம். நீங்கள் எரிங்க, ஏதாவது பிரச்சனைன்னா இமீடியட்டாக அணைக்கிறதுக்கான ரெடியாக இருப்போம். பட் அதுக்கு அவங்க அந்த இந்த மாதிரி ரூரலில் இருக்கவங்க அப்ளை பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் நிறையா குப்பை சேர்ந்துருச்சு, நாங்கள் எரிக்க போகிறோம், எங்களுக்கு ஒரு பர்மிட் வேணும், நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி.
அந்த பர்மிட் வந்து கவுன்சிலா அல்லது ஆர்எஃப்எஸ்ஸா?
கவுன்சில் அப்ளை பண்ணலாம், அப்பவும் அது ஆர்எஃப்எஸ்ல லோக்கல் பிரிகேடுக்கு வரும்.
எஸ்பிஎஸ் தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். அதில் நாம் தன்னார்வ தீயணைப்பு வீரர் ரஞ்சித்துடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சியை முடித்த பின்னர் எப்பொழுது நீங்கள் களத்தில் இறங்கினீங்க?
இப்போ நம்ம பார்க்கும்போது நிறையா இவ்வளோ ஃபயர் இருக்குது. நான் 3 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் இந்த ஃபயர் சீசனுக்கு முன்னாடி 2 ஸ்ட்ரைக் டீம் தான் போயிருக்கேன். பட் கடந்த ஒரு 3-4 வாரங்களில் நான் ஒரு 7 ஸ்ட்ரைக் டீமுக்கு போயிருக்கேன். இந்த ஃபயர் அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது. இப்போது
பயிற்சியெல்லாம் பெற்று அதற்கான சான்றிதழையும் பெற்ற பின்னர் உங்கள் வேலை இடத்தில் அதை பற்றி சொன்னீர்களா?
நான் இன்ஃபார்ம் பண்ணேன் என்னோடய மேனேஜர்கிட்ட, இந்த மாதிரி நான் வாலண்டியர் பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்லி முதல்ல பண்ணது வந்து ஆஃப்டர் ஹவர்ஸ். நம்ம வேலை முடிந்து வந்ததுக்கப்புறம் ஏதாவது அவங்களுக்கு உதவி வேணும்னா போய் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். இந்த ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஹவர்ஸ் ஏதாவது கால் இருந்ததுன்னா எமர்ஜென்சி கால்ஸ், நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ஒரு ஃபயர் வரும்போது Section 44 அப்படின்னு சொல்கிறாங்க, இட் இஸ் அன் எமர்ஜென்சி. இப்போ வந்து நம்ம நியூ சவுத் வேல்ஸே ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணதுனால நாங்கள் ஆஃபீஸில் சொன்னாலே போதும், தே டோன்ட் சே நோ. அன்லெஸ் நம்ம வேலையில் அப்படி ஒரு தேவை இல்லாட்டி, ஏன்னா எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஹீ இஸ் அ ஃபயர் ஃபைட்டர், ஹீ நீட்ஸ் இவருக்கு கொஞ்சம் நேரம் வாலண்டியர் நேரம் ஒதுக்கணும்னு.
அதனால் உங்களுக்கு சம்பளத்தில் ஏதாவது வெட்டு விடுமோ?
இது வரைக்கும் இல்லை, பட் இந்த ஃபயர் சீசன் இவ்வளோ பெருசாக இருக்குது. இது வரைக்கும் ஆஃபீஸ்லேயும் ஓரளவுக்கு கோஆப்ரேட்டிவாக தான் இருக்காங்க.
இந்த தன்னார்வ தீயணைப்பு வீரர்களுக்கு, வாலண்டியர் ஃபயர் ஃபைட்டர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு குரல் எழும்பியிருக்கிறது, அதுவும் ஆளும் கட்சியிலிருந்தே எழும்பியிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இது வாலண்டியர்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஃபயர் சீசன் மாதிரி நான் பார்த்ததில்லை, அதனால் நான் கரெக்டான பர்சனாக கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. இல்லை, இதுக்கு இட் இஸ் டிமாண்டிங், இட் இஸ் ரிஸ்க். இது எல்லாமே தெரிஞ்சு தான் நாங்கள் வாலண்டியராக போகிறோம். இதுக்கு பே பண்ணுங்கன்னு நான் பர்சனலாக கேட்க மாட்டேன். தட்ஸ் ப்ராப்ளம் ஐ டேக்.
நீங்கள் 7 தரம் இந்த தீயணைப்பு செயற்பாடுகளுக்கு சென்றதாக சொன்னீர்கள்.
ஸ்ட்ரைக் டீம் எப்படிங்கிறது வந்து இப்போ பார்கோவில் ஃபயர் நடந்தது, அப்போ வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் போனோம். இப்போது நிறையா இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் அலாரம் ஃபயர் அலாரம் போச்சு அப்படின்னா அது போய் அட்டன் பண்ணுவோம். அது ஸ்ட்ரைக் டீம் கிடையாது, அது வந்து ஒரு நார்மல் ஃபயர் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து நம்ம பெல்ஸ் லைன் ஆஃப் ரோட், நம்ம லித்கோவ் கிட்டலாம் வந்து ஹெவி ஃபயர். ஸோ நாங்கள் காலையில் போயிட்டு ஒரு 14 hours ஷிஃப்ட் எங்களுக்கு. ஸோ 12 to 14 hours அங்கேயே இருந்து அதை அணைச்சி, அது ஸ்ட்ரைக் டீம். ஏன்னா அது வந்து ஒரு ட்ரக் போய் பண்ணுற வேலை இல்லை. நாங்கள் போனப்போ ஒரு 30-35 ட்ரக்கு 4-5 ஜோன்ஸ்லேருந்து வந்திருந்தது. ஏன்னா அந்த ஃபயரோட இன்டென்சிட்டி அந்த மாதிரி இருந்தது.
அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன், நீங்கள் பயந்தீங்களா அல்லது இதை சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு துணிவு இருந்ததா? நீங்கள் வேலை செய்து முடிஞ்சும் தீ அணைக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்ததா?
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது இயற்கையை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்சது கண்ட்ரோல் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு. அது என்ன பண்ணுவோம்னா பேக் பேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பு வர்ற திசையில் நாங்கள் முதலேயே ஒரு ஏரியாவை பிளான் பண்ணி ப்ரொடெக்டடாக எரிச்சிடுவோம். ஸோ அப்போது அந்த நெருப்பு வரும்போது அதை தாண்டி போகாது. ஸோ அது எங்களால் பண்ண முடியும். அப்புறம் சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களுக்கு டைம் வாங்கி கொடுக்கலாம். அதை காப்பாற்ற முடியுமா முடியாதாங்கிறது செகண்ட் கேள்வி. அங்கே இருக்கவங்களை சேஃப் பண்ணலாம், அதெல்லாம் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கும் சேஃபாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் அந்த ப்ராப்பர்ட்டியை காப்பாற்ற பார்ப்போம். ஃபஸ்ட் ரெஸ்கியூவரோட சேஃப்டி எங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொன்னால் தான் எங்கள் கேப்டன் வந்து ப்ராபப்ளி ஹி வில் டேக் தட் ஜாப். அப்படி சேஃப் இல்லை அப்படின்னா கமாண்ட் சென்டர்லேருந்தே எங்களை அந்த ஏரியா விட்டு வர சொல்லிவிடுவாங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இந்த 2 வீக்ஸ் முன்னாடி நாங்கள் ப்ளூ மவுண்டன்ஸ் போயிருந்தோம். இப்போ வந்து அந்த உள்ளம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் வந்து 3 வாரமாக எரிஞ்சிட்ருக்க நெருப்பு ஒரு வேலியை விட்டு இன்னொரு வேலைக்கு வந்துருச்சு. அப்போ வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ண போனோம். அப்போது ஒரு பெரிய ரிசார்ட் மாதிரி அங்கே ஒரு வைல்டர்னஸ் ரிசார்ட் ஒன்று இருந்தது. அதை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8-10 ட்ரக்கு போனோம் நாங்கள். உள்ளே போகும்போதே இது உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறோம், எல்லோரும் இமீடியட்டாக எவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மல்டிமில்லியன் டாலர் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ரிசார்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் எவாக்குவேட் பண்ணி அங்கே யாரும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அந்த ஹோல் ஏரியா பர்ன்ட் அவுட். ஸோ அந்த ஃபயர் பர்டிகுலர் ஃபயரில் வந்து வி ஹேட் ஏரியல் சர்வேலன்ஸ். மேலே ஒரு ஸ்பாட்டர் ஃப்ளைட்ஸ் வந்து போய் செக் பண்ணிகிட்டே இருந்தது. அந்த கிரவுண்ட் க்ரூ சேஃபாக இருக்கான்னு அவங்களும் செக் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் அ வெரி வெல் ஆர்கனைஸ்டு யூனிட்.
ஃபயர் சர்வீஸில் அநேகமாக நான் ஆண்களை தான் பார்க்கிறேன், பெண்களும் இருக்கிறார்கள்.
நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் மட்டும் இல்லை, இளைஞர்களும் யங்ஸ்டர்ஸும் நிறையா இருக்காங்க. இந்த மாதிரி மேஜர் ஃபயர்ஸ் வந்து அடல்ட்ஸ் மட்டும்தான் போவாங்க. பட் அவங்க வந்து ஃபயர் சர்வீஸில் வேற நிறையா இருக்குது. அந்த ஸ்கூல்ஸில் போய் ஃபயர் சர்வீஸ் பற்றி சொல்கிறது, ஃபயர் ரெடினஸ் அந்த மாதிரி பண்ணுறதுல நிறையா யங்ஸ்டர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க.
இப்போ உங்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு வீட்டில் எப்படியான ஆதரவு இருக்குது?
நம்ம வீட்லேயே ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ணுறது இல்லை, அதனால் அவங்களும் கண்டுக்கிறது இல்லை.
இல்லை இப்போ உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கலாம் இல்லையா? இந்த
அது ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். பட் ஜாக்கிரதையாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீட்டில் அவங்களுக்கும் தெரியும். அதனால் ரிஸ்க் அவர்ட் கிடையாது அவங்க. பட் ரிஸ்க்கை புரிஞ்சு ஓகே பார்த்து போயிட்டு வா, ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் தான்.
இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எமது நேயர்களில் ஒருவர் இப்படி தன்னார்வ தீயணைப்பு படை வீரராக வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் ரஞ்சித்?
ஆர்எஃப்எஸ் வெப்சைட்டில் இதற்கான நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது பத்தலை அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிரிகேடில் போயிட்டு மேலும் விவரங்கள் வேணும்னா கேட்டுக்கலாம். இது வந்து தீயணைப்பு படை வீரராகத்தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இதில் நிறையா நான் முதல்ல சொன்ன மாதிரி டிவிஷன்ஸ் இருக்குது. சிலவங்க வந்து காம்ஸ் மட்டும் பார்த்துக்கிறாங்க, எங்களுக்கு கேட்டரிங் சர்வீஸ் இருக்குது, எல்லாமே தன்னார்வலர்கள் தான். வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் இருக்குது, பிரிகேட் மெயின்டெனன்ஸ் நாங்கள் இருக்க ஏரியா. ஸோ எனக்கு தீ கண்டா பயம், எனக்கு தீ அணைக்கிறது பிடிக்கல, பட் ஸ்டில் நான் எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி.
அப்போ அதெல்லாம் ஆர்எஃப்எஸ் வெப்சைட்லேயே இருக்கிறதா அல்லது?
ஆர்எஃப்எஸ் வெப்சைட்லேயும் இருக்குது. பட் அவங்க லோக்கல் கேப்டன் பிரிகேடோட ஏரியாவுக்கு போனால் அவங்க இன்னும் நிறையா விவரங்கள் கொடுக்கலாம்.
இப்போ இந்த ஆர்எஃப்எஸ்ன்றது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் மட்டுமா அல்லது ஆஸ்திரேலியா முழுவதும்?
ஆஸ்திரேலியா முழுதும் இருக்குங்க.
சிட்னி நேயர்கள் அல்லாத நேயர்களும் ஆர்எஃப்எஸ் வெப்சைட்டில் போய் அந்த தரவுகளை
தாராளமாக.
மிக்க நன்றி ரஞ்சித். இப்பொழுது தீ பரவலாக எங்கும் இருக்கின்ற வேளையில் நீங்கள் தொடர்ந்து உங்களது சேவையை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்திலும் எமக்காக நேரம் ஒதுக்கி நெல்லிய கலையகம் வரை வந்து நேர்காணல் தந்ததற்காக மிக்க நன்றி ரஞ்சித்.
மிக்க நன்றி. மழை வரட்டும்னு எல்லாரும் வேண்டிக்கலாம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.